1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 23 தேதி. இது திலீபனுடன் 9 நாள். அதிகாலை 5 மணி இருக்கும். கிழக்கு பக்கத்தே தேர்முட்டி வாசலில் நின்றிருந்த வேப்ப மரத்திலிருந்து குயில் ஒன்று கூவிக்கொண்டிருந்தது. அதன் குரலில் தொனித்த விரக்தியின் சாயலை கேட்டு நான் திலீபனை ஏக்கத்துடன் பார்க்கிறேன். அந்த குயில் எதை இழந்து இப்படி கூவுகிறதோ தெரியவில்லை. ஆனால் இந்த குயில் எம்மை எம் இனத்தை காக்க தன்னையே இழந்து கொண்டிருக்கிறதே. இந்த சிறு குயிலின் சோககீதம் உலகின் காதுகளில் இன்னுமா விழவில்லை? திலீபனை நன்றாக உற்று பார்க்கிறேன். அவரின் உடலில் உள்ள சகல உறுப்புகளும் இன்று செயலற்றுக் கொண்டிருக்கின்றன. உதடுகள் அசைகின்றன, ஆனால் சத்தம் வெளிவரவில்லை. உதடுகள் பாலம் பாலமாக வெடித்து வெளியிட்டிருந்தன. கண்கள் இருந்த இடங்களில் இரு பெரிய குழிகள் தெரிகின்றன. இன்று காலை 8:30 மணியிலிருந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 17 பாடசாலைகளிலிருந்து சுமார் 5000 மாணவ மாணவிகள் அணிவகுத்து வந்து திலீபனை பார்த்து கண்கலங்கியவாறு மைதானத்தை நிறைத்துக் கொண்டிருந்தனர். யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் ஊழியர்களும் ஏராளமாக வந்து பார்த்தனர். காலை 9 மணியளவில் யாழ் கோட்டை இந்திய ராணுவ முகாம் முன்பாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பிரதான வாசலில் அமர்ந்து இந்திய படையினர் வெளியே வராதவாறு மறியல் செய்ய தொடங்கினர். பொதுவாக திலீபனின் உடல்நிலை மோசமடைந்து வந்த அதே வேளை பொதுமக்களின் குமுறலும் அதிகரிப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. திலீபன் தங்கள் குடும்பத்தில் ஒருவர் என்ற எண்ணமே ஒவ்வொருவர் மனதிலும் நிறைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இன்று காலை இந்திய படையின் தென்பிராந்திய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் திபேந்தர் சிங் அவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் யாழ் பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்தில் வந்திறங்கி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தார். பின்னர் இருவரும் தனித்தனியான வாகனங்களில் புறப்பட்டு யாழ் கோட்டை ராணுவ முகாமுக்குள் சென்றனர். 1 மணி நேரத்துக்கு மேலாக இருவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் கிடைத்தது ஏமாற்றம்தான். கோட்டை வாசலில் மறியல் செய்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் எழுச்சியை கண்ட பின்னர்தான் தளபதி அவர்கள் தலைவர் பிரபாகரனை காண பறந்து வந்திருக்க வேண்டும். திலீபனின் 5 கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு பல தொண்டர் ஸ்தாபனங்கள் இந்திய பிரதமர் திரு ராஜீவ்காந்திக்கு மகஜர்களை இன்று அனுப்பி வைத்திருப்பதாக சில பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருந்தன. இன்று மாலை என் காதில் ஒரு இனிய செய்தி வந்து விழுந்தது. இந்திய தூதுவர் டிக்ஷிட் தலைவர் பிரபாகரனை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார் என்பதுதான் அது. ஆம், பிற்பகல் 1:30 மணியிலிருந்து பிற்பகல் 6:30 மணி வரை இரு குழுக்களும் அமைதியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தின. இந்திய தரப்பில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்கள் தூதுவர் ஜே என் டிக்ஷிட், இந்திய படையின் தென்பிராந்திய தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் திபேந்தர் சிங், அமைதி காக்கும் படை தளபதி மேஜர் ஜெனரல் ஹர்கீத் சிங், பிரிகேடியர் பெர்னாண்டஸ், இந்திய தூதரக பாதுகாப்பு அதிகாரி கேப்டன் குப்தா, விடுதலை புலிகளின் தரப்பில் தலைவர் பிரபாகரனுடன் திரு ஆண்டன் பாலசிங்கம், வழக்கறிஞர் திரு கோடீஸ்வரன், திரு சிவானந்த சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக செய்தி வந்ததும் என்னை அறியாமலே என் மனம் துள்ளி குதித்தது. 9 நாளான இன்று ஒரு நல்ல முடிவு எப்படியும் ஏற்படும். அந்த நல்ல முடிவு ஏற்பட்டதும் உடனடியாக திலீபனை யாழ் பெரியாஸ்பத்திரியில் அனுமதித்து அவசர சிகிச்சை பிரிவில் விகட சிகிச்சை அளிக்க வேண்டும். நமக்காக இத்தனை நாட்களாக துன்பப்பட்டு அணுகணுவாக தன்னை வருத்திக் கொண்டிருக்கும் அந்த நல்ல இதயம் நிச்சயம் பூத்துக் குலுங்கத்தான் போகிறது என்ற கற்பனை கடலில் 7:30 மணி வரை நானும் என் நண்பர்களும் மிதந்து கொண்டிருந்தோம். 7:30 மணிக்கு அந்த செய்தி என் காதில் விழுந்தபோது இந்த உலகமே தலைகீழாக சுற்றத் தொடங்கியது. அந்த கற்பனை கோட்டை ஒரே நொடியில் தகர்த்து தவிடு பொடியாகியது. ஆம், பேச்சுவார்த்தையின் போது இந்திய தூதுவரால் வெறும் உறுதிமொழிகளை மட்டும்தான் தர முடிந்தது. திலீபனின் உண்ணாவிரத போராட்டம் ஓர் தொடர் கதையாகவே ஆகிவிட்டது. எழுத்தில் எந்தவித உறுதிமொழிகளையும் தர இந்திய தரப்பு விரும்பவில்லை என்பதை அவர்களின் நடத்தை உறுதி செய்தது. திலீபனின் மரண பயணம் இறுதியானது என்பதையும் அது உணர்த்தியது.